அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர். பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கிய ஜெர்மன் விங்ஸ் விமானத்தின் இரண்டாம் விமானி வேண்டுமென்றே விமானத்தை அழிக்க விரும்பியதாக பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் கூறியுள்ளனர். கீழே விழுந்த விமானத்தின் விமானியரை ஒலிப்பதிவு கருவியில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒலிகளை ஆராய்ந்த பின்னர் கருத்து வெளியிட்ட மர்சே நகர அரச சட்ட நடவடிக்கை அதிகாரியான பெரிஸ் ரோபின், விமானம் விழும் வரை இரண்டாம் விமானி விமானத்தின் கட்டுப்பாட்டை தம் வசம் கொண்டிருந்தார் என்றும், உயர பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தை தாழ கொண்டு வந்தது அவர்தான் என்றும் கூறினார்.
ஏமனில் சியா ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி தலைமையிலான அரபு நாடுகள் முன்னெடுக்கும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று ஈரான் கூறியுள்ளது. ஹவுதி இராணுவ நிலைகள் மீதான விமான தாக்குதல்கள் படையெடுப்பு நடவடிக்கை என்றும், அது ஏமனில் நிலைமையை இன்னும் மோசமாக்கக்கூடிய அபாயகரமான நடவடிக்கை என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சு வர்ணித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக வான் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அரபு லீக் நாடுகள் தமது முழுமையான ஆதரவை அறிவித்துள்ளன. வளைகுடா பகுதி அரபு நாடுகள் மற்றும் எகிப்து உள்ளிட்ட 10 நாடுகளின் கூட்டணியை இதற்கென ஒருங்கிணைத்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு உதவ 4 எகிப்திய போர்க்கப்பல்கள் கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு சென்று கொண்டிருக்கின்றன.
ஈராக்கின் திக்ரிக் நகரை இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளிடமிருந்து மீள கைப்பற்றுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டின் அரச படையினர் கூறுகின்றனர். அரச படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படைகள் முதலாவது வான் தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையிலேயே இந்த படை நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஐஎஸ் இயக்கத்துக்கு எதிராக ஈராக்கிய படையினர் முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இந்த படை நடவடிக்கை பல நாட்களாக தடைப்பட்டிருந்த நிலையில் அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் 17 விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் கத்தோலிக்க மடம் ஒன்றை சேர்ந்த பள்ளிக்கூடம் ஒன்று கொள்ளையடிக்கப்பட்ட போது அங்கிருந்த வயது முதிர்ந்த கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பேரை இந்திய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களை கண்காணிப்பு கேமராக்கள் அடையாளம் காட்டியிருந்தன. இந்த மாதத்தின் முற்பகுதியில் நடந்த இந்த பாலியல் தாக்குதலினால் அந்த கன்னியாஸ்திரிக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியிருந்தது. 70 வயதை தாண்டியவர் அவர்.
சோமாலியாவை அண்டிய கடற்பரப்பில் 2 ஈரானிய மீன்பிடி படகுகளை கடற்கொள்ளையர்கள் பிடித்து வைத்துள்ளதாக ஐநா கூறுகின்றது. குறித்த படகுகளில் 48 பேர் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடைப்பு பிரிவினர் கூறுகின்றனர். இது குறித்த பகுதியில் சோமாலிய கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கை குறைந்த காரணத்தினால் அங்கு சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்துள்ளதாகவும், அதனால் அங்கு இனிமேல் அதிகளவில் கடற்கொள்ளையர்கள் நடக்கலாம் எனவும் கடல்சார் நிபுணர்கள் கூறுகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இங்கிலாந்தின் பிளான்ஜெட் வம்சத்தைச் சேர்ந்த கடைசி மன்னர் 3 ரிச்சர்ட் இன்று லெஸ்டர் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு போரில் அவர் கொல்லப்பட்டார். அவரது சடலத்தின் எச்சங்கள் லெஸ்டரில் உள்ள ஒரு கார் நிறுத்துமிடத்திலிருந்து சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டன. கேன்டபரி பேராயர் தலைமையில் இன்று நடைபெற்ற அவரது இறுதி சடங்கில் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினர் பங்கேற்றனர்.
பிரிட்டனில் முடிக்குரிய இளவரசரான சார்லஸ் அவர்கள் அரசாங்க அமைச்சர்களுக்கு 2004 முதல் 2005 வரை எழுதிய சுமார் 30 தனிப்பட்ட கடிதங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த கடிதங்கள் வெளியிடப்பட்டால் அது இளவரசர் அரசியல் ரீதியில் நடுநிலையானவர் என்ற அந்தஸ்தை பாதிக்கும் என்று கூறி அவை வெளியிடப்படுவதை தடுத்ததன் மூலம் 2012 சட்டமா அதிபர் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டார் என்று நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.